இந்த பிரபஞ்சத்தை இறைவன் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தான், இச்சித்தான். பரபிரம்மமாக எது இருந்ததோ சிவ ஏவ கேவலகா சிவங்கரகா என்று அது ஒன்று மாத்திரமே இருந்தது. எது? ஆத்மாவா இதமேக ஏவாக்ர ஆசீன், நான்யத் கிஞ்சனமிஷத்து, வேறு எதுவுமே கிடையாது. ஆத்மா அதாவது பரமாத்மா மட்டும்தான் இருந்தது. ஆத்மாவா இதமேக ஏவாக்ர ஆசீன், நான்யத் கிஞ்சனமிஷத்து. அது என்ன செய்ததா? ச ஈக்ஷத லோகான்னு ஸ்ருஜா இது ச இமான் லோகான ஸ்ருஜதஹா. ஐத்திரேய உபநிஷத்துல சொல்லும் பொழுது அது இந்த உலகங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தது, ஆதலினாலே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தது. இதை முதல்ல சொல்லும் பொழுது ஆதிசங்கரன் அது ஒரு ஸ்பந்திதுமபி என்று பாடுவார். சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவத்தும் நச்சய தேவம் தேவோ நகலு குஜல ஸ்பந்திதுமபி என்று சொல்லுவார். பரமேஸ்வரனாக பர சிவமாக இருந்த அந்த பரம்பொருள் வேற எதுவுமே கிடையாது. சிவ ஏவ கேவலங்கா, வேற எதுவுமே கிடையாது. அவன் மட்டுமே இருந்தான். சிவங்கரகா, சிவத்தை எல்லாவற்றுக்கும் மங்களங்களை செய்யக்கூடியவனாக சிவபெருமான் மட்டுமே. அது வந்து பரம பரசிவம் என்று சொல்லுவார்கள். பரமசிவம் அல்ல, பரசிவம் என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் நிதானித்து கேட்க வேண்டும். நம்ம அடுத்தது ரொம்ப ரசிகமான விஷயங்களுக்கு சொல்லுகிறோம். முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் நிதானித்து கேட்டுக்கொள்ளுங்கள், பின்னாடி நம்ம அப்படியே கதை கதையா போயிட்டு. இந்த ஆத்மா பரமாத்மா மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே கிடையாது. அந்த பரமாத்மா எதனிடத்திலிருந்து இந்த ஆகாசம் எல்லாம் உண்டாகினதோ அது பலவாக பிரிந்து விரிந்தது, அப்படி வளர வேண்டும் என்று சங்கல்பம் செய்தது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. சோகாமயத பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி ச தபோ தப்யத ச தபஸ் தத்வா இதம் சர்வமஸ்ருஜதஹ. தைத்திரி உபனிஷத் சொல்லும். இந்த உபனிஷத்துக்குள் சொல்லும் பொழுது ஒரே பரம்பொருள், ஒன்று பரம்பொருள், அந்த பரம்பொருளாக இருந்தது. அந்த பரம்பொருள் உலகமாக பலவாக ஒன்றாக இருந்தது, பலவாக ஆக வேண்டும் என்று விரும்பிற்று. இந்த விருப்பத்தை தான் ஆதிசங்கர சொல்லும் பொழுது இது காஷ்மீர சைவத்தில் வரக்கூடிய இந்த சாக்தம் சைவம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றாக வரும். காஷ்மீர சைவத்தில் சொல்லும் பொழுது அதுவும் சாக்தத்தில் காஷ்மீர சாக்தம் சைவத்தில் சொல்லும் பொழுது ஸ்பந்தனம், அந்த அசைவு இருக்கிறதே அதுதான் சக்தி. அந்த அசைவு என்ற சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன உள்ள சலனம் ஏற்பட்டதுல ஆசை அல்லது சலனம், நம்ம ஒன்னா இருக்கிறது பலவா ஆக வேண்டும் என்று எந்த பரம்பொருள் நினைத்ததோ அந்த சலனம் உள்ளே இருந்தது பலவாக ஆக வேண்டும் என்ற நினைத்த நினைப்பு இருக்கிறது இல்லையா, அந்த நினைப்பு தான் பராசக்தி அம்பிகை. பரசிவமாக இருந்தது அம்பிகையாக அந்த நினைப்பு ஆசையாக வருகிறது. ஆசையாக வந்து அது பலவிதமான உலகங்களாக இந்த பிரபஞ்சமாக வருகிறது. பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி ச தபோ தப்யத ச தபஸ்தத்வா இதம் சர்வமஸ்ருஜதஹா. அதையே நம்ம முதல்ல பார்த்த மைத்ரி உபனிஷத் சொல்லும் பொழுது ச ஈக்ஷத லோகான்னு ஸ்ருஜா இதி ச இமான் லோகான ஸ்ருஜதஹா. இந்த உலகமாக இந்த பிரபஞ்சமாக ஆக வேண்டும் என்று நினைத்து இந்த பிரபஞ்சமாக விரிந்தது. ஒன்று, அது இரண்டானது, அது பலவானது. அது பலவாக ஆகும் பொழுது முதல்ல ஆகாசமாக ஆகாசாத் வாயுகு வாயோர் அக்னி, அக்னிக்கு அப்புறமாக ஆபஹா என்று சொல்லக்கூடிய தண்ணீர், தண்ணீரே இருந்து நிலம், நிலத்திலே இருந்து ஔஷதேகா ஔஷதி என்று சொல்லக்கூடிய இந்த தாவரங்கள், தாவரங்களிலே இருந்து உயிரினங்கள். இதுதான் வேதங்கள் சொல்லக்கூடிய முறை. ஒன்று பரம்பொருள், ஒன்று இரண்டானது, இரண்டு பலவிதமான பொருள்களாக மாறிற்று. அதில் ஆகாயம் தோன்றியது, ஆகாயத்திலே இருந்து காற்று, காற்றிலே இருந்து நெருப்பு, நெருப்பிலே இருந்து நீர், நீரிலே இருந்து பூமி, பூமியிலே இருந்து ஔஷதி, ஔஷதிகளிலே இருந்து இந்த உயிரினங்கள் எல்லாம் தோன்றியது என்று இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியை வேதங்கள் சொல்லும். இப்படி சொல்லக்கூடிய கருத்தை ஒரு உருவகமாக சொல்லும் பொழுதுதான் நமக்கு மனதிலே படும். எப்படி? இறைவன் பரமேஸ்வரன் ஒன்றாக இருந்தான், அந்த பரமேஸ்வரனிடத்திலே இருந்து தீப்பொறியாக இறைவன் பலவிதமாக பறந்து விரிந்தது, அந்த தீப்பொறி ஆகாயத்திலே சேர்ந்தது, இறைவன் அழைத்த உடனேயே வந்தது, அதை இறைவன் கொடுத்தான், வாயுவினிடத்திலேயும் அக்னியினிடத்திலேயும் கொடுத்தான், அவை கங்கை கரையிலே அவற்றை அந்த தீப்பொறிகளை இட்டார்கள் அந்த ரெண்டு பேரும். அது நாணல் காடாக இருக்கப்பட்ட சரவணத்தில் கொண்டு போய் சேர்ந்தது. சரவண பொய்கைக்கு அங்கே ஒரு மணல் திட்டு, அதான் சரவணம், சரவண தர்ப சுத்தி இருக்கக்கூடிய வனம், ஒரு காடு, அங்கே கொண்டு போய் ஒரு திட்டுல போட்டது. பரமேஸ்வரன் பரம்பொருள் ஒன்று, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை அந்த சக்தி இருக்கிறது இல்லையா, அந்த சக்தி தான் முருகப்பெருமானாக வருகிறது. அம்பிகை வேற கிடையாது, முருகன் வேற கிடையாது. அதனாலதான் இங்கே கந்தபுராணத்தில் சொல்லும் பொழுது, ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது ரெண்டும் ஒண்ணுதான். அது தமிழ்ல கந்தபுராணம், சமஸ்கிருதத்துல ஸ்காந்தம். நான் அப்பப்ப இந்த ரெண்டு வார்த்தையும் உபயோகப்படுத்துவேன், ஆனா சில சமயங்கள்ல மட்டும்தான் சிறப்பா சொல்ல முடியும். ஸ்கந்தபுராணத்துல இப்படி கச்சியப்பர் பாடினா, ஸ்காந்தத்துல வியாசர் சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லிடுவேன். அதனால குழப்பிக்க வேண்டாம். ஒன்றாக இருக்கப்பட்ட அந்த பரமேஸ்வரன் பலவிதமான தன்மைகளிலே பிரபஞ்சத்தை எல்லாம் மூடும்படியாக தனக்கு உள்ளே இருந்து தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் என்று ஆறு முகங்களின் வாயிலாக ஒளி புழம்பை கொடுத்தான். தேஜோமயமான ரூபமாக வந்தது. ஞானத்திற்கு தேஜஸை சொல்வார்கள். இப்போ அந்த சமயத்தில் பார்வதி பக்கத்தில் இல்லைங்கிறது கதை. என்ன கருத்து? அம்பிகை தனியாக இருக்க முடியாது. என்ன, பிரபஞ்சத்துல ஒன்றே ஒன்றுதான், அது பரமாத்மா பரமேஸ்வரன். அவன் மட்டும்தான் சிவையேவ கேவலா, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப எதுவுமே கிடையாது. அவன் ஒருத்தன் தான், அது அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத பொழுது அவன் நினைத்தான், ஆசைப்படுகிறான். ஆசைப்பட்ட பொழுது அம்பிகைங்கிறவ பக்கத்துல இருக்க முடியாது. வந்தது அவனுடைய ஞானத்திலே இருந்து அனந்த தேஜஸாக ஒரு தேஜஸ் வெளியில வருது. அனந்த சக்திமான், அலுப்த சக்திமான், சர்வஸ்வதந்திரனாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனிடத்திலே இருந்து ஆறு முகங்களின் மூலமாக ஆறு தேஜஸ் வந்ததுங்கிறது கதை. இப்ப இது இன்னொரு இடத்துலையும் பொருத்தி பார்க்கணும். பரமேஸ்வரன் உபதேசம் செய்த பொழுது, பரமேஸ்வரனுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்த பொழுது அம்பிகை பக்கத்தில் இல்லை. ஏன், அம்பிகை எல்லா தேவாதி தேவர்களையும் கூட்டிக் கொண்ட போன பரமேஸ்வரனுக்கு, நந்திவாகனருடராக போனவருக்கு பார்வதியை கூட்டின்னு போக முடியாதா? அங்க என்ன இடம் இல்லையா சார், பஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு இல்ல ட்ரெயின் ஃபுல்லா ஆயிடுச்சு, இதுக்கு மேல இடம் கிடையாது, சீட் இல்லையன்னு சொல்ல முடியுமா? பார்வதி பரமேஸ்வரன் நந்திவாகனத்தில் போகும்பொழுது அவளுக்கு என்ன சீட் இல்லையா என்ன? ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே. இப்போ ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கும் பொழுது, இது இப்ப இருக்கக்கூடிய கருத்து கிடையாது. பரமேஸ்வரன் அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் இருக்கிறது 2500 வருஷங்களுக்கு முன்பாகவே 500 இந்த நூல்களிலே எல்லாம் அந்த வாலியை பாகத்து ஒருவன் என்று சொல்லும்படியாக அவன் ஒன்றாக இருக்கிறான். இதை மாணிக்க வாசகர் தொன்மை திருக்கோலம் என்று சொல்லுவார். அந்த தோடும் குழையும் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவனாக இறைவன் அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் ரெண்டும் ஒன்றாக இருக்கக்கூடிய கோலம். இது மாதிரி ஒரு அருமையான தத்துவம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. சக்தி வேற கிடையாது, சிவம் வேற கிடையாது, ஆண் வேற கிடையாது, பெண் வேற கிடையாது. நோ, ஆணுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆணுக்குள்ளே பெண்மை உண்டு, பெண்மைக்குள்ளே ஆண்மை உண்டு. இந்த ரெண்டும் ஒன்றாக இருக்கக்கூடியது வேற எதுவுமே கிடையாது. பிரபஞ்சத்துல இதுதான் இருந்தது. ஆண் அல்லன், பெண் அல்லன், அல்லா அலிமல்லன் என்று சொல்லும்படியாக ஆழ்வார் வாழ்வார் அது மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆண் பெண் ஒரு உருவற்ற தன்மையிலே சரீர் என்றே அசரீர் என்றே என்று வாழ்வார். உருவன்று உளதன்று இலதன்று என்று சொல்ல முடியாது. உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று மறுவன்று மலரன்று மணி என்று ஒடி என்று அருணகிரிநாதர் பாடுவதைப் போலவே இப்படி எந்த விதமான தன்மையும் இல்லாக வெறும் சிவமாக, வெறும் சிவமாக இருந்தது. தன்னுடைய ஞானப்படம்பாக சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றிலே சத்தான உண்மையான தன்னை அந்த சித்தாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஞானம் வெளியில ஆனந்த சுரூபமாக வெளியிலே வருகிறது. இதுதான் ஞானப்பிழம்பு. இங்கே அம்பிகை பரமேஸ்வரன் முருகப்பெருமானிடத்திலே சென்ற பொழுது, முருகப்பெருமான் உபதேசம் செய்யும் பொழுது அம்பிகை பக்கத்திலே இல்லை. ஏன், முருகப்பெருமான் தான் அம்பிகை. ஏன், அம்பிகையை உபதேசம் பண்ண முடியாதா? பண்ண முடியாது. அம்பிகை குருமண்டல ரூபிணி, அவளே குரு ரூபிணியாக இருக்கின்றாள் என்று லலிதா சாஸ்திரநாமம் சொல்லும். அவதான் குரு ரூபிணி, குரு மண்டல ரூபிணியாகவும் இருக்கின்றாள் என்று அம்பிகையை சொல்லுவார்கள். ஆனால் இதை சொல்லும் பொழுது அவதான் எல்லாம் எடுத்த உடனே யார் எடுக்கிறார்? மாணிக்கவனா உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மகேந்திர நீல திதி கோமலாங்கி மதங்க கன்யா மனசாஸ்மராமி சதுர்புஜே சந்திரகலாவதம் சே குச்சோன்னதே குங்கும ராகஜோனே புன்றேற்று வாசாங்குஜ புட்பவானகஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதகா மாதா மரகதஷ்யாமா மாதங்கி மதசாலினி குரியாத் கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி என்று ஜெய மாதங்க தனகே ஜெய நீலோத்பலத்யுதே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலா சுகப்பிரியே என்று எடுத்த உடனே அம்பிகையை பார்த்த உடனே காளிதாசன் வாக்கில இருந்து வந்தது இதுதான். சியாமளா தண்டகம் கடைசியில் சொல்லும் பொழுது சர்வதந்திர ಸರ್ವಾತ್ಮಿಕೇ ಸರ್ವ ಮಂತ್ರಾತ್ಮಿಕೆ ಸರ್ವ ತೀರ್ಥಾತ್ಮಿಕೆ ಸರ್ವ ವರ್ಣಾತ್ಮಿಕೆ ಸರ್ವ ತತ್ವಾತ್ಮಿಕೆ ಸರ್ವಗೇ ಮಾತೃಗೆ ಜಗನ್ ಮಾತೃಗೆ ಪಾಕಿಮಾಂ ದೇವಿ ದುಬ್ಯಂ ನಮೋ ದೇವಿ ದುಬ್ಯಂ ನಮೋ ದೇವಿ ದುಬ್ಯಂ ನಮಃ ಎಂದು ಪಾಡುವಾನೆ. ಇವಳು ಗುರುವಾಗ ಇರುಕ್ಕಂದ್ರಾಳೋ ಹಂಗೆ ಕಾಳಿದಾಸನ್ ಪಾಡು ಮುಡಿದು ಇವಳೇ ಗುರುಮಂತ್ರ ರೂಪಿಣಿಯಾಗ ಇರುಕ್ಕಂದ್ರಾಳ್ ಸೊಲ್ವ ಎಲ್ಲಾರ್ಕು ಗುರುವಾಗ ಇರುಕ್ಕೂಡಿಯವಳ್ ಅಂಬಿಗೆ ಇನ್ ಆನಾ சாஸ்திரத்தை மீறியதாக ஆகும் அம்பிகை உபதேசம் பண்ண. நம்ம ரொம்ப விஷயத்துல சாஸ்திரம் தான் என்னனே கவனிக்க மாட்டோம். ஆனா இறைவன் பார்க்கிறார், அதத்தான் மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது இவன் ஏன் கல்யாணம் பண்ணிட்டான் திருச்சாளல்ல கேட்பார். இவன் ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியாதா, இவன் ஏன் கல்யாணம் பண்ணிட்டான்னா இந்த சாஸ்திரங்கள் மறை வேதம் எது விதித்திருக்கிறதோ அதை நடத்தி காட்டுவதற்காக இவன் திருமணம் செய்து கொண்டான் என்று திருச்சாளல்ல ஒரு பாடலாக சொல்லுவார். இவன் திருமணம் செய்து கொண்டான்னா என்ன அர்த்தம், நம்முடைய சாதாரணமான இந்த பந்தத்தில் வரக்கூடிய தேக சம்பந்தமான திருமணம் கிடையாது, நமக்கெல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருந்த சம்பந்தம் என்று பார்வதி கல்யாணத்தை பத்தி மாணிக்க வாசகர் பாடுவார். இப்போ அம்பிகை என்பவள் மனைவி என்கின்ற தன்மையிலே இரண்டாவதாக வந்துவிட்ட பொழுது மனைவிக்கு கணவன் தான் முதல் குருவாக இருக்கலாம். இருக்கும் பொழுது மனைவி கணவனுக்கு குருவாக இருக்க முடியாது, சாஸ்திர விரோதமாகும். எக்ஸப்ஷனை பத்தி நான் சொல்லவே இல்லை. ரொம்ப பேர் உனக்கு ஒன்றும் தெரியாது எப்படி பசங்க சொல்லுவாங்களோ கொண்டாட்டி அப்படி சொல்லுவோம், உங்களை கட்டிக்கிட்டு உங்களுக்கு என்னதான் தெரியும். இவங்களை பத்தி நான் சொல்லலை, ஒரு எக்ஸப்ஷனல் சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன, அந்த பெண்ணை கூட்டி கொண்டு வருகின்றார்கள், இங்கிருந்து பூம்புகார்ல இருந்து கூட்டி கொண்டு மதுரைக்கு வருகின்றார்கள். மதுரையிலே தெரிஞ்ச வீட்டிலே அந்த பொண்ணை உட்காத்தி வச்சு உறவினர்கள் எல்லாம் தந்தையும் தாயும் மற்ற உறவினர்கள் எல்லாம் இவளுடைய கணவனை அழைத்து வருவதற்காக செல்லுகின்றார்கள். ஏன், இவளை விட்டுவிட்டு கணவன் வெளிநாட்டுக்கு திரவியம் தேடுவதற்காக வியாபார நிமித்தமாக போனவன் திரும்பி ஊருக்கே வரலே, மதுரையில செட்டிலாகி இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தையும் இருக்கின்றது என்று கேள்விப்பட்டார்கள். என்னடா அது, சின்ன பெண்ணாக இருக்கப்பட்ட முதல் மனைவியை விட்டுட்டு இரண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாயே, நியாயமான கணவனை கொண்டு வந்து கூட்டி கொண்டு வருகின்றார்கள். வந்தவன் என்ன பண்ணா, தன்னுடைய குழந்தை சின்ன பெண் குழந்தை இருக்கிறது, தன்னுடைய மனைவி இருக்கிறாள், சுற்றுமுட்டும் உறவினர்கள் இருக்கின்றார்கள், எதை பத்தியும் நினைக்கல, சைகை காமிச்சா மனைவியும் மகளோடும் சேர்ந்து தன்னுடைய முதல் மனைவியினுடைய காலிலே விழுகின்றான். எல்லாரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க, என்னடா அது, நீ போய் வெளிநாட்டுல போய் என்னென்னமோ கத்துட்டு வரோம், நம்ம உருப்படி இல்லாத விஷயத்தான் கத்துட்டு வருவோம் வெளியில போனா, நம்ம நல்ல விஷயமே நம்ம எதுவும் தெரியாது, பாரத நாடு பட்டம் பெறும் நாடு, நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாது என்று பாரதி பாடுவார். ஞானத்திலே பரமோனத்திலே உயர் கானத்திலே அன்னதானத்திலே மனத்திலே அப்படி இருக்கப்பட்ட உயர்ந்த நாடுன்னா நமக்கு இங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வெளியில இருக்கிறதா பட்டு, அந்த பூனை வந்து புளிய பார்த்து சூடு போட்டதுன்னா வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்ம பார்த்து யோகா கத்துக்குவான் மந்திரம் கத்துக்குவான், நம்ம அவனை பார்த்து உருப்படி இல்லாத விஷயமா கத்துட்டு வருவோம். இப்ப அதே போலத்தான் நீ வெளியில போன உருப்படி இல்லாத விஷயம் இதான், எந்த நாட்டுல உனக்கு பொண்டாட்டிக்காரில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும் என்று சொல்லி கொடுத்தார்கள் என்று எல்லாரும் நிந்திக்கிறார்கள். அவன் சொன்னா, இவர் என் மனைவி அல்லர், என்னுடைய தெய்வம், என்னுடைய மகளுக்கு தெய்வத்தினுடைய பெயரை வைத்திருக்கின்றேன், என்ன பெயரு, புனிதவதியார் என்று இவருடைய பெயரை வைத்திருக்கின்றேன். இப்ப உங்களுக்கு தெரியாது என்ன சரித்திரம்னு, காரைக்காலிலே புனிதவதி என்று பிறந்த காரைக்கால் அம்மையார் இருக்கிறாரே, இறைவன் அருளாலே அவருக்கு மாங்கனி கிடைத்த பொழுது அதுவரைக்கும் கணவன் கணவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான், எப்போ மாங்கனி அவரிடத்துல அருள் அமுத பெருங்கனி மாங்கனி வந்ததோ, ஆஹா இவர் வெறும் மனைவி கிடையாது இறைவனுடைய அருள் பெற்றவர் என்று அஞ்சி அகன்றானா, அவன் போய் சம்பாதிக்க போறேங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டான். இது எக்ஸெப்ஷன் கேஸ், மனைவி காலிலே இவர்தான் என்னுடைய தெய்வம் என்று விழுவது இருக்கிறதே இதெல்லாம் எக்ஸெப்ஷன். ஆனா சாஸ்திர விரோதமாகும் மனைவியானவள் அவருக்கு உபதேசிக்கின்றாள் என்றாள். ராமதாசருக்கு துளசிதாசருக்கு இது மாதிரி பல பேர், துளசிதாசருக்கு அவருடைய மனைவியின் காரணத்தினாலதான் திசை திரும்பினார், பல பேர் திரும்பி இருக்கலாம். ஆனா சாஸ்திரம் பொதுவான சாஸ்திரம் சொல்லும் பொழுது மனைவி கணவனுக்கு குருவாக முடியாது, உபதேசம் பண்ண முடியாது. இப்ப இங்க சிவபெருமானத்தை நடத்தி காமிக்க முடியுமோ, முடியாது. ஆனால் மனைவி எவள் அசைவாக, எவள் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமாக சக்தி என்று சொல்லப்பட்டவளாக இருக்கிறாளோ அவள்தான் இங்க முருகப்பெருமானாக தோன்றியிருக்கிறாள். முருகன் வேறு கிடையாது, சக்தி வேறு கிடையாது, முருகன் வேறு கிடையாது, சிவன் வேறு கிடையாது, சிவன்தான் சக்தி, சிவன்தான் முருகப்பெருமான், இந்த மூன்றும் ஒரு முக்கூடு. இந்த முருகப்பெருமானுடைய யந்திரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அறுகோண முக்கோணம், மேலே கூர்மை இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம், கீழே கூர்மை இருக்கக்கூடிய இன்னொரு முக்கோணம், இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இக பர சௌபாகியம் அருள்வாயே என்று பாடுவார் அருணகிரிநாதர். இகத்தை நோக்கியதாக கீழே இருக்கக்கூடிய மூன்று முக்கோணங்கள், மேலே இருக்கக்கூடிய முக்கோணமானது பர சௌபாகியத்தை தரக்கூடியது. இகபர சௌபாகியத்தை முருகப்பெருமான் மட்டுமே கொடுப்பான் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த ஆறு கோணங்களை உடைய அந்த ஷட்கோணமாக இருக்கப்பட்ட யந்திரம் இருக்கிறது. இரண்டு முக்கோணங்களை கொண்டிருக்கும் இந்த மூன்று, அதாவது ரெண்டு ரெண்டா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா சிவன் பார்வதி முருகப்பெருமான் இந்த முக்கூட்டு, இந்த மூன்று பேர், மூன்று பேருமே ஒன்றுதான், வேற கிடையாதுங்கிறது முக்கியமான விஷயம். எவன் சிவனாக இருந்தானோ அவன் ஆசைப்பட்ட பொழுது அவனுடைய ஆசை சக்தியானது, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி என்று பராசக்தியாக ஆகி வந்தது. இது சித்தாந்தங்கள், நம்ம மதங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது. இங்கே கந்தபுராணத்தில் பார்க்கும் பொழுதும் சக்தி அருகிலே இல்லாத பொழுது சிவபெருமானத்திலே இருந்து முருகப்பெருமான் தோன்றுகின்றார். ஆக முருகப்பெருமான், சக்தி, சிவன், இந்த மூன்று பேரும் ஒன்றுதான் இந்த கதையிலே சொல்லக்கூடியது. சாஸ்திர ரீதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக முருகன் தன்னுடைய தந்தைக்கு சொன்னதை போல, அப்படின்னா தந்தைக்கு சொல்லலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். தந்தை தானே முதல்ல குருவாக இருக்கிறார்னா, இதுல இன்னொரு அழகும் பார்க்கலாம். சாஸ்திர ரீதியா ஒருத்தர் சன்னியாசி ஆகிறாருன்னு வச்சுக்கலாம். சன்னியாசி ஆனவர் தன்னுடைய தாயை வணங்க வேண்டும், ஆனால் அந்த சன்னியாசியை தகப்பன் வணங்குவான். அப்படின்னா தகப்பனுக்கு மகன் குருவாக முடியும், தகப்பனுக்கு மகன் குருவாக முடியும். இன்னொரு இடத்துலயும் நம்ம பார்க்கலாம், யாரானார் சின்ன குழந்தை குளிக்கிறதுக்காக குளத்துல இறங்கினார், குளத்துல இறங்கினவர் எப்பேற்பட்டவர், சிவபாத ஹிருதயர்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த சம்சாரமாகின்ற குளத்திலே சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர். ஆனால் இதை தாண்டினவர், இவருக்கு உலக சம்பந்தம் உண்டு, அவருடைய அப்பாவுக்கு பிள்ளைக்கு வெறும் ஞானம்தான் சம்பந்தமாக இருந்தது. எது ஞான சம்பந்தராக இறைவனுடைய சம்பந்தம் மட்டும்தான் இருந்தது. அம்மையே அப்பான் அவர் பாடும் பொழுது, அவர் இறைவனை அடித்த பொழுது நம்மெல்லாம் நம்ம அப்பா அம்மாவை கூப்பிடுவோம், அவர் அவனை பாடினார் அம்மையே அப்பா என்று, அம்மா அப்பா என்று அவனை சொல்லும் பொழுது எவன் தாயுமானவனாக இருக்கிறானோ அவனே வந்து பாலை கொடுத்தானா, இவர் ஞான சம்பந்தரானார், ஊன சம்பந்தம் உடையவர், ஞான சம்பந்தனானார். ஊன சம்பந்தமான உடல் மட்டுமே சம்பந்தமாக உடையவர், இறைவனுடைய அருளாலே ஞானத்தை சம்பந்தம் உடையவராக, தொடர்பு உடையவராக ஆனார். அவனுடைய தந்தையோ வெறும் இன்னும் ஊன சம்பந்தராக இருக்கிறார், இவர் ஞான சம்பந்தனானார், அவருடைய தந்தை ஊன சம்பந்தனானார். வந்து காட்டார், உனக்கு யார் பொருள் கருத்தா என்று சொல்லும் பொழுது, பெம்மான் இவனே என்று உபதேசம் மாதிரி, இவன் தானே எனக்கு கொடுத்தான் என்று தோளுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காலுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங் கவர் கழ்வன். இதை ஒரு அழகு பார்க்கலாம். சிவாஜி ரொம்ப அழகா சொல்லுவார். சிவபெருமானுக்கு சொல்லும் பொழுது சிவபெருமானுக்கு என்ன வடிவம், தோடும் குடையும் இருக்கக்கூடிய வடிவம். நான் என்னுடைய சப்ஜெக்ட் கொஞ்சம் தள்ளி போகிறேன், ஏன்னா எடுத்தாச்சு அதை விடுறதுக்கு மனசு வரல. தோடுங்கிறது சக்தியினுடைய பாகத்திலே இருக்கக்கூடியது. பால் யார் கொடுத்தா, உமையம்மை கொடுத்தாள். ஆனா இவர் பாடக்கூடியது யாரு, உள்ளன் கவர்கள்வன் பீருடைய பெருமான் என்று சொல்லும்படியாக இங்கே இருக்கக்கூடியவன் பெம்மான் இவன் அன்றே என்று ஆணை பாடுகிறார். பால் கொடுத்தது அம்பிகை. அந்த அம்பிகையை முதல்ல நிறுத்தி வச்சு தோடு ஆக இருக்கக்கூடிய இடப்பாகத்தை முதலிலே கொண்டு வைத்து தோடுடைய செவியன், ஏன் செவியல்னு சொல்லல, ஏன் பெண்பால் அல்ல, வந்தது சிவபெருமான். எப்படி வந்தான், அர்த்தநாரீஸ்வர கோலத்துல வந்தான் தோடுடைய செவியன் விடையேறி. ஆனா பால் கொடுத்த பொழுது உமை பால் கொடுக்கிறாள், பால் கொடுத்தது உமை, ஞானப்பாலை கொடுத்தது உமை, வந்த வடிவம் எது, தோடுடைய செவியன். எப்படி வந்தான், விடையேறி. எப்படி இருந்தான், தூவன் மதிசூடி காலுடைய சுடலை பொடி பூசி. இதுக்குதான் முதல்ல சொன்னேன், நீரணி பவளக்குன்றம், சத்துவ குணமே முழுவதுமாக இருந்தவன். ஞானம் என்பது சத்துவ குணத்தினுடைய வடிவம். அதனால்தான் ஞானத்திற்கு வெண்மையை சொல்லுவார்கள், வெண்மையாக இருக்கக்கூடிய சரஸ்வதி ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் என்று சொல்லுவார். அதே போலத்தான் வெண்மை சத்துவ வடிவமானது இவன் தோளுடைய செவியன் விடையேறி தூமன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள் வன் பஸ்கராணாம் பதையே என்று சொல்லும்படியாக என்னுடைய உள்ளத்தை எல்லாம் கவர்ந்து கொண்ட சிவபெருமான் என்று சொல்லுவாரே, அவர் இவருக்கு குருவானார். எப்படி இவர் தன்னுடைய குழந்தையை தோளிலே வைத்துக் கொண்டு சிவபாதகர் ஒவ்வொரு தலமாக செல்ல ஆரம்பிக்கின்றார். சொல்லிக் கொடுத்தது யாரு? தன்னுடைய தந்தைக்கு சிவன் இவன் என்று கண்ணால் யானும் தேரினன் காண்க என்று மணிக்கவாசகர் பாடுவாரு. அது மாதிரி கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள்நனி சுரக்கும் அமுதே காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க என்று மணிக்கவாசகர் சொல்ல இடத்துல நான் எடுத்துக்கொள்கிறேன். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவனன யாரும் தெரினன் காண்க, அவன் யாரு குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலிர் தன்றி என்று பாடும்படியாக மாணிக்கவாசகர் அப்படியே இந்த சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாரோ என்று சொல்லும்படியாக யாரு தோளுடைய செவியன் குவளை கண்ணி கூரன், அவளும் தானே உடனே காண்க, விடையேறி தோளுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிச்சூடி காடுடைய சுடலைப்படி பூசியன் உள்ளங் கவர் கழிவன் இருக்கின்றானே, சிவன் என யானும் தேரினன் காண்க, பெம்மான் இவன் அன்றே சிவன் என யானும் தேரினன் காண்க என்று இவன்தான் அவன் என்று தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியவன் குருவை தவிர வேற யாரா இருக்க முடியும்? நமக்கு தெய்வத்தை காட்டக்கூடியது யாரா இருக்க முடியும்? குரு தான் இருக்க முடியும். குரு காட்டுகின்றார். அதனால தான் இன்னொரு சிறப்பு உண்டு. முதல் குருவாக எடுத்தவுடனே நான்கு சைவ சமயாச்சாரியர்கள் யாரை சொல்லும்? சம்பந்தரை முதலிலே சொல்லுகின்றோம். வயசாலே மிகச்சிறந்தவர் திருநாவுக்கரச பெருமான், சின்ன குழந்தை 16 வயதிலேயே சிவனோடு சேர்ந்தவர் ஞான சம்பந்தமூர்த்தி. ஆனா குருவானவர் எல்லாருக்கும் திருநீற்று பதிகத்தை திருநீறு கொடுத்து அவனுடைய மந்திரத்தையும் கொடுத்து இவன்தான் அவன் என்று இறைவனை காட்டி கொடுத்தாரே அந்த குரு. அதனாலதான் பல இடங்கள்ல அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானையே அவராக சொல்லுவார். ஞான சம்பந்தராகவே பல பாடல்கள்ல தன்னுடைய திருப்புகள்ல பாடுவார். அப்படி குருவாக இருந்த மிகச்சிறந்த குருவாக எவன் குருவரனாக வந்தானோ இறைவனை காட்டி கொடுக்கக்கூடியவன் குரு ஞான சம்பந்தர். குரு தன்னுடைய தந்தைக்கு இறைவனை காட்டி கொடுத்தார். தந்தைக்கு ஆக முடியும், குருவாக ஆக முடியும், இது சாஸ்திர சம்மதம் உண்டு. ஆனால் மனைவி ஆக முடியாது. இப்ப தன்னுடைய குழந்தையாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்தார், இது சாஸ்திர சம்மதமாக உண்டு. இருக்கட்டும், நான் இந்த விஷயத்துக்காக எடுத்துக்கல. இப்போ பரம்பொருளாக இருந்தது பிரபஞ்சமாக மாறியது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவமாக இருந்தது முருகனாக மாறியது. இந்த பிரபஞ்சம் எல்லாம் முருகனுடைய வடிவம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் முருகப்பெருமானுடைய வடிவம். இந்த தேஜோமயமாக இருக்கப்பட்டது, இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து இது என்னன்னு சொல்லும், பிரஜாயேதி தத் தேஜோஸ்ருஜதா என்று சொல்லும்படியாக அது ஒளியை சிருஷ்டித்தது. அப்படியே கந்தபுராணத்துக்கு அப்படியே வந்து கொண்டிருக்கும். ஒளியை சிருஷ்டித்தது என்று சொல்லும்படியாக அந்த ஒளிதான் முருகப்பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சமே முருகப்பெருமானுடைய ரூபம், விஸ்வரூபம். இந்த முருகப்பெருமான் பிரபஞ்ச வடிவமாக இருக்கின்றான், அதுதான் விஸ்வரூபம் என்று சொல்லுகின்றோம். தேவர்களுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டிய பொழுது பல இடங்கள்ல காட்டுகின்றான் முருகப்பெருமான். இங்க முதன் முதலாக தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டும் பொழுது இந்த பிரபஞ்சமே அவனுடைய வடிவிலே இருக்கின்றது என்று தேவர்கள் எல்லாம் கண்டார்கள், விழுந்து வணங்கினார்கள் என்று முதல்ல நம்ம இந்த சரித்திரத்தை பார்த்திருக்கிறோம். இப்படி பிரபஞ்சமாக இந்த உலகமே தன்னுடைய வடிவாக, பிரபஞ்சமே தன்னுடைய வடிவாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருளை நம்ம எப்படி அடைவது, எப்படி துதிப்பது? துதிக்கிறது விட்டுருங்க, எப்படி அடைவது? எல்லாம் அவன்தான். அந்த அறிவு கூட நமக்கு போகாதுங்களே, அந்த அறிவு கூட நம்முடைய தலையில் ஏறாதே. நான் பார்க்கக்கூடிய இந்த பூவும் அவன், இந்த இறைவனுடைய படம் அவன், மேலே இருக்கக்கூடிய சூரியன் அவன், நான் அமர்ந்திருக்கக்கூடிய பூமி அவன், நான் என்னுடைய எனக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கக்கூடிய பிராணசக்தி அவன், எனக்கு உள்ளே இருக்கக்கூடியவன் அவன், எனக்கு வெளியே இருக்கக்கூடியவன் அவன், எல்லாமே அவனாக இருக்கிறான்னு இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு வருமா? அடைவது எப்படி? ஒரு பெரிய கேள்வி வரும். இறைவனை அடைய வேண்டும். இறைவன் இப்படி எல்லாமாக இருக்கிறான், அவன் தான் ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலகம் இன்ப கேணி என்று சொல்லும்படியாக அவனாக அவன்தான் நம்ம எல்லாமாக ஆகியிருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும், அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வர்றது? கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர்றது? நம்முடைய முன்னோர்களெல்லாம் இதுக்காகத்தான் ரொம்ப அருமையான ஒரு வழி சொல்லி கொடுத்தார்கள், ரொம்ப அருமையான ஒரு வழி சொல்லி கொடுத்தார்கள். இறைவனை அடைவதுங்கிறது பெரிய கோல். இப்ப நான் என்ன பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோல். இல்ல நான் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிறது என்னுடைய கோல். நான் சின்ன குழந்தை, நான் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணும். நான் சின்ன குழந்தைக்கு எவரெஸ்ட் சிகரத்துல ஏறன்னு இப்ப ஏத்தி விட்டா ஏறிடுமா? பக்கத்துல கூட போக முடியாது, செத்தே போயிடும். ஏன்? அதனுடைய குளிர், அதனுடைய தன்மை, இது நடக்க முடியாத தன்மை, இதனால முடியாது. நாமெல்லாம் குழந்தைகளுக்கும் கேவலமாக கீழே இருக்கக்கூடியவர்கள். நம்ம குழந்தையினுடைய பிராயம் மட்டுமே கிடையாது, குழந்தையினுடைய மனத்தளவு கூட நம்ம இடத்துல கிடையாது. இப்போ எவரெஸ்ட் சிகரம் மாதிரி, கைலாச சிகரம் மாதிரி, இந்த கைலாசத்துல பரிக்கிரமான்னு சொல்லிட்டு கைலாசகிரியை பார்ப்பதற்காக செல்லுவார்கள். அது சைனா போய் போகலாம், அது போ, அதெல்லாம் விஷயம் தெரிந்தவர்கள், நீங்க உங்களுக்கே தெரிந்திருக்கும். இந்த கைலாசகிரிக்கு கைலயங்கிரிக்கு யாத்திரை போவார்கள் எல்லாரும். நான் கைலாசகிரிக்கு யாத்திரை போகணும், நான் சின்ன குழந்தை, நான் எப்படி, என்னுடைய முடிவு அதுதான், எனக்கே தெரியாது அங்கேதான் போகணும்னு. இப்போ நான் அது போக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அப்படி போவதற்கு என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் அப்படி போகணும்னு சொன்னா என்ன தயார்படுத்திக் கொள்ளணும்? எனக்கு உடல் உறுதியாக இருக்க வேண்டும், ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும் மேல போகும் பொழுது, அதுக்கு தகுந்தபடி எனக்கு உபகரணங்கள் இருக்கணும், குளிரை பாதுகாத்துக் கொள்ளும்படியான தன்மை இருக்கணும், எனக்கு அதுக்கு தகுந்த ஒரு பக்குவம், ஒரு வயசு இருக்கணும். 5 வயசு குழந்தை கொண்டு போய் நீ அங்க போய் கைலாசகிரிக்கு நடந்து போயிட்டு வானா? போகுமா? நடக்காத காரியம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த தகுதியை நமக்கு எப்படி கொடுக்கிறது? முதல்ல எனக்கு அது வேணும்னே தெரியல, எனக்கு கைலாசகிரிக்கு போகணும்னே எனக்கு தெரியல. நான் உதாரணத்துக்காக சொல்லி கொண்டு வருகிறேன், எனக்கு கைலாசகிரிக்கு போகணும்னே எனக்கு தெரியல. அடுத்ததானே என்னை தயார்படுத்தி கொள்ள, அதனால தான் ரிஷிகளும் முனிவர்களும் நம்முடைய முன்னோர்களால் என்ன செய்தார்கள்னா, ரொம்ப எளிமையான வழி சொல்லி கொடுத்தார்கள். முதல்ல என்ன, கைலாசகிரின்னு ஒண்ணு இருக்கிறது, கைலாசம்னே முதல்ல எனக்கு தெரியலையே, கைலாசம்னு சொல்லும் பொழுதுதான் என்ன ஆகும், ஓ அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல்ல அது என்ன, ஒரு முதல்ல அவன் காதல விழணும், ஒரு பேரு இப்படிதான், கைலாசம், கைலாசம்னா என்ன, கைலயங்கிரி எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எப்படி போறது, நான் எப்படி தயார் பண்ணி கொள்வது, சரிங்களா? ரொம்ப எளிமையா ஒரு உதாரணத்துக்கு வரலாம். நான் இங்கிருந்து காய்கறி வாங்க போகணும், மார்க்கெட் போகணும், எனக்கு முதல்ல எங்க போகணும்னு தெரியணுமா? மார்க்கெட்டு, எந்த மார்க்கெட்டுன்னு தெரியணுமா? நம்ம துணிக்கடையில போய் நின்றுட்டு காய்கறி கொடுனா கொடுப்பானோ அவன்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இங்க யோசிச்சு பாருங்க. துணி கடையில் போய் நின்று எனக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் கொடு, 1/2 கிலோ வெண்டிக்காய் கொடுன்னா அவன் சிரிப்பான், ஐயோ பாவம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் இங்கே வந்துட்டாரு, எப்பா நல்லா இடமா பார்த்து ஆஸ்பத்திரி பார்த்து சேர்த்துருவோம் சொல்லுவானா இல்லையா? இப்போ முதல்ல எங்கே போகணுமோ அந்த பேராவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, எங்கே போகணுங்கிற இடம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, எந்த பேருன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துக்கு போனால் இது கிடைக்கும், என்னென்ன வாங்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியணும். தெரிய வேண்டும் என்றால் முதல்ல ஒரு பெயர், ஒரு பெயர், சரி இது ஒரு தன்மை, இது அப்படியே மனசுல வச்சுங்க. இன்னொரு பக்கமாங்க, பரம்பொருள் எல்லாமாக இருக்கிறது, எல்லாமே பரம்பொருள், எல்லாமே பரம்பொருள், ஒண்ணு எல்லாமே பரம்பொருள், எதுவுமே இது வித்தியாசமே கிடையாது. நான் என்னன்னு சொல்றது, இங்க இருக்கு, இந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், எனக்கு முன்னாடி ஒரு தூண் இருக்கு, தூணுக்கு பேரே இல்லைன்னு வச்சுக்கலாம், தூணுக்கு பேரே கிடையாது. நான் என்னன்னு சொல்றது, முன்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு, அது ஏதோ ஒண்ணு என்ன, அதுக்கு என்ன, ஒரு பேரன் ஒன்று இருக்கிறது இல்லையா, ஒரு பேரன் ஒன்று சொல்லுகிறோம், உருவம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு பெயர் என்று சொல்லுகிறோம், இதுக்கு தான் நாம ரூப குணங்கள் என்று சொல்லுவார்கள். இப்போ ஒரு உருவம் இருக்கிறது, நான் உருவத்தை பார்ப்பதற்கு முன்பாக எனக்கு பெயர் சொல்லப்படுகிறது, எப்படி இருக்கிறது சொல்லும் பொழுது, நான் சின்ன குழந்தை, மாடுனா எப்படி இருக்கும் தெரியாது, மாடுனா 4 காலோட இருக்கும், நாய்க்கும் 4 கால், குதிரைக்கும் 4 கால், 4 கால் இருக்கிறதெல்லாம் மாடுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு சொல்ல வேண்டிய முதல்ல மாடு, முதல்ல மாடுங்கிற பேர் அதுக்கு தெரியணும். சரி, மாடுன்னு தெரிஞ்சு அது எப்படி இருக்கும், ரூபம் ரெண்டாவது, அடுத்தது முதல்ல நாமம், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய நாமம் நமக்கு தெரிய வேண்டும், அதாவது அதனுடைய பெயர் தெரிய வேண்டும், சரிங்களா? இப்ப முதல்ல ஒரு குழந்தைக்கு மாடுன்னு ஒரு பேர் தெரியணும், பசுமாடு அப்படின்னு தெரியணும், கரெக்டுங்களா? சரி, பசுமாடுன்னு தெரிஞ்ச பிறகு அது எப்படி இருக்கணும்னு சொல்லணும், பசுமாடு பசுமாடு பசுமாடு, பசுமாடுன்னா என்ன, பசுமாடு எப்படி இருக்கும் சொல்லணும், ஒரு வால் இருக்கும், கொம்பு இருக்கலாம், 4 கால் இருக்கும், இப்படிலாம் சொல்றோம், சரிங்களா? சொல்லியாச்சு, இது வந்து ரூபம். இப்ப ரூபம் சொன்ன பிறகு இது வந்து முழுமையடையல, முழுமையடையல, யோசிச்சு பாருங்க. ஏன், இந்த குழந்தை அடுத்த நாள் உட்கார்ந்து இருந்தது, அந்த குழந்தை பார்த்தது உடனே அப்பாப்பா இங்க வேணா என்ன, இந்த வேற மாடு போகுது, பசுமாடு போகுதுன்னு பார்த்தா குதிரை போயிட்டு இருந்தது. இல்லப்பா இது குதிரை, நீ தானே என்ன சொன்ன, வால் இருக்கும், 4 கால் இருக்கும், அடுத்தது ஒரு நாய் போச்சு, அப்பப்பா பாரு இது பசுமாடு. இல்லடா அது நாய். இப்போ குழந்தைக்கு நாமத்தை சொன்னோம், ஒரு பெயரை சொன்னோம்,